2012 அக்டோபர் மாத தென்றல் இதழில் ஹரிமொழி பகுதியில் கொட்டத்துப்பி நட்ட மரம் என்ற தலைப்பில் ஹரிகிருஷ்ணன் எழுதிய கட்டுரை. வாசிப்பவர் ஹரிகிருஷ்ணன். திருக்குறளின் ஒப்புரவு அதிகாரத்தில் பேரறிவாளன் திரு எப்படி ஊழி நீர் நிறைந்ததை போன்றது என்பதை சென்ற முறை பார்த்தோம். இப்போது அடுத்த குறளான பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்று என்பதையும் நயனுடையான் என்பவன் எத்தகையவன் என்பதையும் எடுத்துக்கொள்வோம். கொட்டத்துப்பியின் நட்ட மரம் பூத்து குலுங்குது, அட கொம்ப வளைச்சி பழம்பறிக்க வீட்டுக்கு வாங்க என்று எழுதினார் கவிஞர் கொத்தமங்கலம் சுப்பு. இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்பதற்காக அயல் நாடுகளுக்கு போய் போர் புரிந்த மகன் வீட்டுக்கு திரும்ப வரப்போகிறான் என்ற நினைப்பில் பூரித்து போகும் தாயாக கனிந்து சொன்ன வாசகம் இது. தின்றுவிட்டு எரிந்த மாங்கொட்டை மரமாக முளைத்து பூத்து பழுத்து குலுங்குகிறதப்பா, அதில் பழம்பறிக்க வேண்டாமா, அதற்காக வீட்டுக்கு வா. கொத்தமங்கலம் சுப்புவின் பாட்டிலும் ஒரு பயன் மரம் இருக்கிறது. இது எப்படி நம் குரலுக்கு இசைந்து வருகிறது என்பதை காண்போம். பயன் மரத்தை சொன்ன வள்ளுவர் அதே போன்ற இன்னொரு மரத்தையும் செல்வத்தையும் சுட்டி காட்டினார். நச்சப்படாதவன் செல்வம் நடுவோரு நச்சுமரம் பழுத்தற்று என்ற 1008 குறள். நன்றியில் செல்வம் என்பது அதிகார தலைப்பு. செல்வத்தில் நன்றியில்லாத செல்வம் என்று ஒன்றுண்டா என்று பேசப் புகுந்தால் பெருகும். இப்போது வேண்டாம், வேறொரு சமயத்தில் இதை விரிப்போம். இந்த குறளில் என்ன சொல்ல வருகிறார்? விரும்பப்படாதவனுடைய செல்வம் நட்ட நடு ஊரில் நச்சுமரம் பழுத்ததைப் போல். இதன் பழம் ஒருவருக்கும் பயன்படாது. தப்பித்தவறி தெரியாமல் எவனாவது தின்று தொலைத்து விட்டால் அவன் செத்தே போவான். இப்படிப்பட்ட மரம் ஊருக்கு வெளியே எங்கேயாவது ஒரு காட்டில் இருந்திருந்தாலாவது தீங்காவது பெரிய அளவில் ஏற்படாது. இப்படி நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தால் அதனால் யாருக்கு என்ன லாபம்? அட, அதனால் அந்த மரத்துக்கு தான் என்ன லாபம்? ஆள் நச்சப்படாதவன், யாராலும் விரும்பப்படாதவன், கருமி, கொடூரன், அடாவடி அசாமி என்று எது என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளுங்கள். அவன் சேர்த்து வைத்த செல்வமோ ஊருக்கு நடுவில் இருக்கின்ற காரணத்தால் எப்படி நச்சுக்கனி என்பது அறியாமல் யாராவது உண்டு சாவை விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறார்களோ? அப்படி யாருக்கும் பயன் இல்லாமல் கிடக்கிறதே. இதை ஏதாவது நல்ல காரியத்துக்காவது பயன்படுத்துவோம் என்று எவருக்காவது எண்ணம் ஏற்பட்டு அதை தொட்டுக்கிட்டு வைத்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், என்ன ஆகும்? தொட்டவன் உயிர் விட்டவன், அவ்வளவுதான். ஆக அந்த மரம் பழுத்ததால் ஊருக்கும் பயனில்லை, மரத்துக்கும் பயனில்லை. இந்த ஆசாமி செல்வத்தை சேர்த்ததால் மற்றவர்களுக்கும் உபயோகம் இல்லை, அவனுக்கேயும் அது பயன்படப் போவதில்லை. என்ன, அதிகம் போனால் உயிருக்கும் வரை அனுபவிக்கலாம் என்ற நினைப்பாவது இருந்தால் அனுபவிக்கலாம். அதுவும் இல்லாத கருமிக்கென்றால் கேட்கவே வேண்டாம். இப்போ ஒரு கேள்வி கேட்க தோணுது இல்லை? நச்சப்படாதவன் செல்வம் அவனுக்கே பயன்படாமல் போவதெனவோ புரிகிறது, நச்சு மரம் பழுத்தால் அதனால் அந்த மரத்துக்கு என்ன பலன்னு சொல்கிறீர? அது என்னது? அது ஊரில் எந்த மரம் தன்னிடம் பழுத்த பழத்தை தானே திங்குது? இந்த மரம் பழுத்தா பழம் உதரப்போகுது, அழுக போகுது, காயப்போகுது, உலரப்போகுது. கேட்டு முடித்து விட்டீர்களா? தொடருங்கள். உலரப்போகிறது, அப்புறம் அதன் கொட்டை அல்லது விதை மரத்தடியிலே கிடக்கப் போகிறது, அப்புறம் அங்கேயே இன்னொரு மரம் முளைக்கப் போகிறது, அப்புறம் கூடிய விரைவில் ஒரு நச்சு மர தொப்பு உருவாகலாம். உருவாகலாமா? முடியுமா? எந்த மரத்துக்கு அடியிலாவது இன்னொரு மரம் முளைப்பதை பார்த்திருக்கிறீர்களா? வாழை ஒன்றை தவிர ஆல மரத்துக்கு அடியில் புல்லு முளைக்காது என்று சொல்வார்கள். அட, ஒரு பேச்சுக்குன்னு வச்சுக்கோங்க. உண்மையில் ஆலமரங்களின் அடியில் புல் முளைக்கிறதா இல்லையா என்ற ஆராய்ச்சி நமக்கு இருக்கு. பெரிய விருட்சங்களின் அடியில் நிழல் வேண்டுமானால் இருக்கலாம், இன்னொரு மரம் முளைக்க முடியாது. இன்னொரு மரம் வேர் பிடிக்க மண்ணில் இடம் வேண்டாமா? சரிப்பா, பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றுன்னு தொடங்கி நச்சு மர ஆராய்ச்சியில் இறங்கிட்டேன், என்ன பண்ண போகிறதா உத்தேசம்னு கேட்குறீங்க, அதானே? கொஞ்சம் கொடுத்து கவனிங்கள். ஆந்திராவில் பழுத்த பழம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிறதா? அங்கே யாராவது வாங்கி சாப்பிடுவார்களா? அப்புறம் மாங்கொட்டையை தூக்கி குப்பையில் எறிவார்கள். எரிந்த கொட்டை விழுந்த இடத்தில் பருவநிலை தட்ப வெப்பம் போன்ற இதர சூழல்கள் ஒத்திருந்தால், இசைவாக இருந்தால் அங்கே ஒரு மரம் முளைக்கும். ஆந்திராவில் பழுத்த பழம் அமெரிக்காவில் இல்லாவிட்டாலும் அடையாறிலாவது முளைக்கும் அல்லவா? ம், ஆமாம். அதுக்கு என்ன இப்போ அதானே கேட்க நீங்கள் கேட்கறது? ஒன்றை கவனியுங்கள். கையில் ஒரு பழத்தை எடுக்கும்போது இது எங்கே பழுத்த பழம் என்ற எண்ணம் உங்களுக்குள் எப்போதாவது ஓடியதுண்டா? உங்கள் கையில் உள்ள பழம் எவ்வளவு தொலைதூரத்தை கடந்து உங்கள் கைகளை அடைந்திருக்கிறது என்று யோசித்ததுண்டா? அடுத்த முறை அமெரிக்காவில் மாம்பழம் வாங்கும்போது யோசிங்கள். இவர் எங்கே பழுத்திருப்பார்? இவருடைய தாய்மரம் எங்கே நின்று கொண்டிருக்கும்? எதுக்கு அந்த கவலையெல்லாம் என்கிறீர்களா? சரி, இந்த பழம் லாரியேறி ரயிலேறி கப்பலேறி விமானமேறி கடல் கடந்து நீங்கள் பழம் வாங்கிய கடையை அடைந்ததே, அது ஏன்? அதை யோசிக்கலாம் அல்லவா? அதன் சதைப்பற்றும் சுவையும்தானே காரணம். அதன் கொட்டையை பற்றி யாராவது நினைத்து பார்க்கிறோமா? தின்று முடித்ததும் வீசி எறிவது உண்டு தானே வேலை. அட, சரிதான். இந்தியாவை போல வீதியில் வீச முடியாவிட்டால் உங்கள் முறைப்படி குப்பைக்கு போகப் போகிறது. இப்போது மரம் செய்திருக்கும் தந்திரம் புலப்படுகிறதா? மரம் உங்களுக்கு பயன்படும் ஒன்றை கொடுக்கிறது. சதைப்பற்று நிறைந்த சுவையும் ஊட்டச்சத்தும் கலந்த ஒன்றை நன்றாக வெளியில் தெரியுமாறு வைத்திருக்கிறது. போதாக்குறைக்கு மனம் என்றால் அப்படி ஒரு மனம் வீசி உங்களை வா வா வந்து என்னை பறி என்று தூண்டுகிறது. நீங்களும் பறிக்கிறீர்கள். கொஞ்ச தூரத்துக்கோ அல்லது ரொம்ப தூரத்துக்கோ அந்த பழத்தை தூக்கி கொண்டு செல்கிறீர்கள். பழம் தின்று கோட்டையையும் போட்டு விடுகிறீர்கள். அதுதானே மரத்துக்கு வேண்டியது? அதற்காகத்தானே உங்களுக்கு தேவைப்படுவதை வெளியில் வைத்து உங்களுக்கு கொஞ்சமும் தேவைப்படாத ஆனால் அதற்கு அத்தியாவசியமான ஒன்றை அந்த கனியின் உள்ளே பதுக்கி வைத்திருக்கிறது. இந்த சுவையான சதைப்பற்று இல்லாவிட்டால் யார் இந்த பழத்தை இவ்வளவு தொலைவுக்கு தூக்கி செல்லப் போகிறார்கள்? இதன் விதை இன்னொரு இடத்தை எவ்வாறு சென்றடையும்? இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். இனிப்பு பண்டங்களை வாங்குகிறோம். அட்டை பெட்டியில் அடுக்கி வைத்து கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு அட்டை பெட்டியையும் பிரித்ததும் தவறாமல் ஒரு சீட்டை பார்க்கலாம். அந்த இனிப்பு பெட்டியை வாங்கிய கடையின் விலாசம், தொலைபேசி எண் போன்ற விவரங்கள் அச்சடிக்கப்பட்ட சீட்டு அது. பொதுவாக பெரும்பாலானோர் அதை படிக்க கூட மாட்டோம், கசக்கி தூக்கி எறிந்து விடுவோம். ஒருவேளை தற்செயலாக அது அங்கேயே கிடந்து தற்செயலாக யாராவது, அட இந்த இனிப்பு இவ்வளவு சுவையாக இருக்கிறதே, எந்த கடையில் வாங்கியது இது என்று அந்த சீட்டை பார்க்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த முறை அந்த பக்கம் செல்லும்போது அந்த கடையின் நினைவு வரும். கடைக்கு சென்று வாங்க தோன்றும். ஆயிரத்தில் ஒன்று, பத்தாயிரத்தில் ஒன்று என்று தான் இப்படி நிகழும். ஆனால் ஒவ்வொரு பெட்டிக்குள்ளும் இப்படி அச்சிடப்பட்ட விவரங்கள் இருந்தால்தானே யாரோ ஒருவருக்காவது எந்த கடையில் வாங்கியது என்று பார்க்க தோன்றும். இந்த ஒரு நபருக்காக தான் இத்தனை பெட்டிகளுக்குள் இந்த சீட்டை வைத்தது. ஒவ்வொன்றும் பலனளிக்கிறதா என்று பார்க்காதே, கல்லை விட்டெறிந்து கொண்டே இரு. ஏதாவது ஒரு கல் கனியை வீழ்த்தலாம். பயன் மரமும் அதைத்தான் செய்கிறது. லட்சம் கனிகளில் ஒன்று முளைக்கலாம், ஆனால் லட்சம் கனிகளுக்குள்ளும் விதை இருந்தே ஆக வேண்டுமே. ஒரே ஒரு விந்தணுதான் மகவாகிறது, ஆனால் அதற்காக லட்சக்கணக்கான விந்தணுக்கள் வெளிப்படுவதில்லையா? அப்படித்தான் பயன் மரம் உள்ளூரில் பழுப்பது. ஊருக்கு வெளியே பழுத்தாலும் பறிக்காமல் விடப்போவதில்லைதான், ஆனால் பருத்தி புடவையாகவே காய்த்து விட்டதைப் போல இந்த பயன் மரம் உள்ளூரில் பழுத்திருக்கிறது. பழத்தை நீங்கள் சுமந்து சென்றீர்கள், யாரோ கொண்டு வந்து கொடுத்தார்கள். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், தேவையற்றதை விட்டிருந்தீர்கள். அங்கே தகுந்த சூழல் இருந்தால் இன்னொரு மரம் முளைக்கிறது. இங்கேதான் நயனுடையான் என்ற சொல்லின் வலிமையான ஆட்சி புலப்படுகிறது. நயன் அல்லது நயம் என்பது எப்போதும் வெளிப்பட தோன்றாது, தென்படாது, புலப்படாது. அது ஆழத்தில் பதுங்கி கிடக்கும். இப்போது இந்த குரலை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோமே, அதற்கு என்னவென்று பெயர்? நயம் புனைந்துரைத்தல் அல்லது நயனுரைத்தல், நயம்பட உரைத்தல் என்று சொல்வோம். அதாவது வெளியில் அவ்வளவு எளிதாக காண கிடைக்காத பொருளை எல்லோரும் உணரும்படி எடுத்து விரித்துரைத்தல். நயன் உள்ளே மறைந்திருக்கிறது, சாதாரணமாக கண்ணுக்கு தென்படுவதில்லை. மிக ஆழமாக யோசித்து பார்த்தவைய அது நமக்கு எட்டுவதில்லை. பலருக்கு அது தேவையும் இல்லை, கிடைத்த பொருள் முதல் தேவை பூர்த்தியானதா, அப்புறம் என்ன பேச்சு? பயன்படாத பாகத்தை தூக்கி எறி. இங்கே தான் அந்த முடிச்சை வைக்கிறார் வள்ளுவர். இந்த செல்வனும் கொடுக்கிறான், ஊருக்கெல்லாம் பயன்படும்படியாகத்தான் கொடுக்கிறான். அவன் கொடுப்பதால் ஊரெல்லாம் உலகெல்லாம் பசியாகிறது, வாழ்வின் சுவையை அனுபவிக்கிறது. அதே சமயம் கொடுத்தவனுடைய குலமும் தழைக்கிறது. அவன் கொடுக்கும் போதே தன் குலம் தழைப்பதற்கான வித்தை உள்ளே வைத்தே கொடுக்கிறான். இது யாரையும் ஏமாற்றும் வித்தை இல்லை. உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், வேண்டாததை வீசிவிடுங்கள். அப்புறம் நடப்பதை ஆண்டவன் பார்த்துக் கொள்வான். வேண்டாட்டி இயற்கை பார்த்துக்கொள்ளும்னு வச்சுக்கலாமே. இந்த பயனெல்லாம் அந்த நச்சு மரத்துக்கு கிட்டுமா? அதன் கையை ஆந்திராவிலிருந்து அமெரிக்காவுக்கு யாராவது வரவழைப்பார்களா? அதன் விதையெல்லாம் எங்கே விழும்? அதன் குலம் தழைக்குமா? ஐயோ வேண்டாம், தழைக்க வேண்டாம். ஊருக்கு ஒரு நச்சு மரமே மிக அதிகம் இல்லையா? ஊருணி ஊருக்கு பிறகு நீரை கொடுத்து அதே சமயத்தில் தன்னை சுத்திகரித்து கொண்டு ஊரின் பாதுகாப்பையும் பெற்றது. பயன்மரமோ உங்களுக்கு தேவைப்படுவதை கொடுத்து, கூடவே உங்களுக்கு தேவைப்படாத ஆனால் அதற்கு அத்தியாவசியமான ஒன்றையும் உள்ளேயே புதிந்து கொடுக்கிறது. ஊருணி தன்னை மட்டும் பாதுகாத்து கொண்டது, பயன்மரம் தன் குலத்தையே தழைக்க செய்கிறது. அதுவும் எப்படி? ஊருக்கு உதவிபடி, யாருக்கும் எந்த தொந்தரவும் இன்றி. மாறாக அத்தனை பேரும் தேடி வந்து நாடி பெற்றுக்கொண்டு செல்லும்படியான ஒன்றை கொடுத்து அதற்குள்ளே தன் குலம் தழைக்கும் வித்தையும் பொதிந்து வைத்து வெளிப்பட தெரியாமல் தனக்கு வேண்டியதை நைச்சியமாக தொலைதூரத்துக்கு சென்று விழும்படியான ஏற்பாட்டை செய்து கொள்ளும் இந்த கொடையாளனுக்கு நயனுடையான் என்ற அடைமொழி பொருத்தந்தானே. இந்த இரண்டு கொடைகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு புலப்பட்டதா? அடுத்ததாக பெருந்தகையானை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.